SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. நமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
வணக்கம் மதிப்புக்குரிய புஷ்பவனம் குப்புசாமி அவர்களே.
வணக்கம்.
நீங்கள் ஆஸ்திரேலியாவிற்கு விரைவில் வர இருக்கிறீர்கள், ஆனால் சில வருடங்களுக்கு முன் நீங்கள் ஆஸ்திரேலியாவிற்கு வந்திருக்கிறீர்கள். அந்த பயணம் குறித்த உங்களது அனுபவத்தை நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
அந்த பயணம் எங்களால் மறக்க முடியாதது. இனிய அனுபவம், சித்திரை திருவிழாவின் முதல் நிகழ்ச்சி, எங்களுக்கும் ஆஸ்திரேலியாவின் முதல் பயணம். அன்று முதலாக இன்று வரை அந்த நிகழ்ச்சியின் நினைவுகள் என் மனதில் இனிய நினைவை ஊட்டிக் கொண்டே இருக்கின்றன. மீண்டும் அவர்கள் அழைத்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது. ஆஸ்திரேலிய தமிழ் மக்களை சந்திப்பதற்கு நாங்கள் மிகுந்த ஆவலுடன் இருக்கிறோம். அவர்களுடன் எங்களுடைய கலைகளை பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். சென்ற முறை வந்தபொழுது நாங்கள் நிகழ்ச்சி மேடையில் பாடும்போது அந்த பார்வையாளர்கள் மகிழ்ந்து இந்த பாடலுக்கு தகுந்தது போல நடனமாடியது எங்களை மிகவும் கவர்ந்தது. என்னை நல்ல முறையில் வரவேற்றார்கள், கவனித்தார்கள். அந்த தமிழ் கலாச்சாரம் பண்பாடு, இந்தியாவில் எப்படி தமிழ்நாட்டிலே தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் இருக்கிறதோ, அதுல சிறிதும் குறையாமல் அதை விட இன்னும் மேலாக எங்களை கவனித்து பல இடங்களை சுற்றி காமித்து எங்களை திருப்திகரமாக அனுப்பி வைத்தார்கள். அது எங்களுக்கு பல இடங்களில் அதை சொல்லி நாங்கள் பெருமைப்படுகின்ற அளவுக்கு அமைந்திருந்தது.
நல்லது. நீங்கள் மீண்டும் வர இருக்கிறீர்கள், அந்த நிகழ்ச்சி குறித்த விவரங்களை கூறுங்களேன்.
May 4 இரவு நாங்கள் இங்கிருந்து புறப்படுகிறோம். May 5 அங்கு வந்து சேர்கிறோம். 7 காலை 10 மேல் எங்களுடைய நிகழ்ச்சி அங்கு நடைபெற இருக்கின்றது. சித்திரை கொண்டாட்டம் நாங்கள் குழுவினருடன் வருகிறோம். சென்ற முறை எந்த குழுவினர்களுடன் நாங்கள் வந்தோமோ அதே குழுவினரோடு மீண்டும் வருகிறோம்.
நீங்கள் குழுவுடன் வருவதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். நீங்கள் பாடுவது மட்டுமல்லாமல் இந்த இளைஞர்களையும் ஊக்குவிக்கின்ற ஒரு செயல் திட்டத்திலும் ஈடுபட்டீர்கள், அதை பற்றி சொல்லுங்கள்.
ஆமாம், ஆமாம். அதாவது இந்த மக்களிசை பாடல் என்பது, அதாவது நாட்டுப்புற பாடல்கள் என்று சொல்வார்கள், அது நான் அப்படி சொல்வது இல்லை. நாட்டுப்புற பாடல்கள் என்றால் அதன் பொருள் நாட்டுக்கு புறம்பான பாடல்கள் என்ற பொருள் வருகிறது. அதனால் நாட்டுப்புற பாடல்கள் என்று நான் சொல்வதில்லை. நான் ஒரு ஆராய்ச்சியாளன் என்ற முறையில் நான் இசையிலே 2 டாக்டரேட் பட்டம் பெற்றிருக்கிறேன். கர்நாடக இசையிலே MA, MPhil, PhD வரை படித்திருக்கிறேன். தமிழக அரசின் கலைமாமணி விருது வாங்கியிருக்கிறேன். சங்கீத சேது என்கின்ற ஒரு சங்கீத கலாநிதிக்கு நிகரான ஒரு விருதினை பெற்றிருக்கிறேன். இதெல்லாம் என்னுடைய கலை திறமைக்காக கிடைத்த விருதுகள். தற்கால நிகழ்வுகளை மக்களுக்கு பயன்படும்படியாக மக்களிசை வாயிலாக தருவது என்னுடைய பாங்கு. இப்பொழுது காவிரியில் நீர் வரவில்லை, விவசாயிகள் கஷ்டப்படுகிறார்கள் என்றால் நான் நிகழ்ச்சி செல்லும் போது விவசாயியை பற்றி பாடுவேன். இன்றைய நிலைமையில இளைஞர்கள் படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து அரசாங்கம் வேலை தர வேண்டும், இல்லை தனியார்கள் நிறுவனத்தினர் கூப்பிட்டு வேலை தர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தவிர விவசாயத்தை செய்ய வேண்டும், விவசாயம் நம்முடைய வாழ்வு, விவசாயம் நம்முடைய உரிமை, விவசாயம் உயிர் என்பதை மறந்து விடுகிறார்கள். நடைமுறையில் உள்ள உபகரணங்கள் வந்திருக்கின்றன, செல்போன், இன்டர்நெட், இமெயில், இவைகளிலே மூழ்கி கிடக்கிறார்கள் இளைஞர்கள். இன்றைக்கு செல்போன் இல்லாத மக்களே கிடையாது. நான் காலையில் நடந்து கொண்டிருந்தேன், ஒரு பெண் கூட்டிக் கொண்டிருந்தால் அவருடைய தலை சாய்ந்து இருந்தது ஒரு பக்கமாக. நான் பார்த்தேன், கிட்டத்தட்ட 2 தலை சாய்ந்தே இருந்தது. ஐயோ பாவம், இந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு நிலை நின்றிருக்கிறது, தலையை நேராக நிமிர்க்க முடியவில்லையே, என்ன ஆயிற்று, பக்கத்தில் சென்று பார்க்கலாம் என்று போனால் அந்த பெண் தோளிலும் தலையிலுமாக இடையிலே செல்லை வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டு கூட்டிக் கொண்டே இருக்கிறார். சாலையில செல்லும் போது பைத்தியம் போல் பேசிக் கொண்டு போகிறார். ஒரு தனியே பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால் அவர் செல்போன் மைக்ல பேசிக் கொண்டு போகிறார். இப்படியாக இந்த செல்போன் படுத்துக்கிற பாடு பேசுவதற்கு மட்டும் இருந்தது. சரி, அதை நாம் பேசுவதற்காக இருக்கு நினைத்தோம். ஆனால் இன்டர்நெட், இமெயில், ட்விட்டர், பேஸ்புக் என்று இந்த மக்களை இவைகள் படுத்துகின்ற பாடு தாங்க முடியவில்லை. என்ன தாங்க முடியவில்லை? இந்த பேஸ்புக் வந்ததால் ஒரு 5 இளம் பெண்களை கத்தியால் வெட்டியே கொண்டிருக்கிறான் இளைஞன். என்ன காரணம் என்றால் இவன் ஐ லவ் யூ என்று சொல்கிறான் பேஸ்புக் மூலமாக. அவளும் ஏதோ பேஸ்புக் தானே என்று சரி என்று அவளும் ஆமாம் சரி சரி என்று ஒத்துக்கொண்டால், பிறகு நேரடியாக செல்லும் போது உன்னை பார்த்தால் ஒரு ஆந்தை போல் இருக்கிறாய், எருமை போல் இருக்கிறாய், கழுதை போல் இருக்கிறாய் என்று சொன்னோட என்ன அப்படி சொன்னாய் என்று கட்டி எடுத்து விட்டு விடுகிறார். அப்பே இந்த பேஸ்புக் இந்த மக்களை எந்த அளவு கெடுக்கிறது? அதுக்கு ஒரு பாட்டு, காலம் போடுற போக்க பாரு தகிடத்தில்லாலே, கலிகாலம் முத்தி போச்சு கொஞ்சம் முன்னல்லாலே, காலம் போடுற போக்க பாரு தகிடத்தில்லாலே, கலிகாலம் முத்தி போச்சு கொஞ்சம் முன்னல்லாலே, அமாங்கோ கேளுங்கோ, கருத்த பையன் சபத்த பொண்ண வளைக்க பாக்குறான், காதலிக்க அவ மறுத்தா போட்டு தாக்குறான், கருத்த பையன் சபத்த பொண்ண வளைக்க பாக்குறான், காதலிக்க அவமறுத்தா போட்டு தாக்குறான். காதலுக்கும் காமத்துக்கும் வேறுபாடு தெரியல, கள்ள காதல் மேட்டரெல்லாம் சொன்னா தாங்க முடியல. அமாங்கோ கேளுங்கோ இப்படியாக, பட்டிக்கு கடன் வாங்கி மோட்டார் சைக்கிள் ஓட்டுறான், வாடகைக்கு ஏதாச்சும் கிடைக்குமான்னு பாக்குறான், முட்டி நல்லா தெரியும்படி ஓட்ட ஜீன்ஸ் மாட்டிக்கிறான், முட்டி நல்லா தெரியும்படி ஓட்ட ஜீன்ஸ் மாட்டிக்கிறான், மூணு காசு இல்லாட்டாலும் வெட்டி பந்தா காட்டிக்கிறான். ஏரோட்டும் வேலை இன்னா ஏளனமா பாக்குறான், இங்கிலீஷ தெரியாம இன்ஜினியர் படிக்கிறான், காரு ஓட்டும் டிரைவர் எல்லாம் கை நிறைய எடுக்கிறான், காலேஜ் படிச்ச புள்ள கனவுலையில் மறக்கிறான். ஆமாங்கோ கேளுங்கோ இப்படியாக பல பாடல்கள்.
இப்படியாக நீங்கள் அருமையான குரலிலே அழகு தமிழிலே நல்ல கருத்துக்களை பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். சில வருடங்களுக்கு முன் உங்களுக்கு சினிமாவிலே நிறைய சந்தர்ப்பங்கள் வந்து கொண்டிருந்தது, ஆனால் இப்பொழுது அந்த சந்தர்ப்பங்கள் நின்று விட்டது போல் தெரிகிறதே, அது ஏன்?
வாய்ப்புகளை நான் தேடி செல்வதில் என்ன காரணம்? வாய்ப்புகள் வந்த வாய்ப்புகள் அனைத்தும் நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்துக்கு எதிரான அல்லது நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தை குலைக்கின்ற வகையில் இழிவுபடுத்துகின்ற வகையில் பாடல்கள் அமைந்திருப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் தருகின்ற அந்த பணத்தை வாங்கி கொண்டு என்னுடைய பண்பாட்டை என்னுடைய கலாச்சாரத்தை நானே கொலை செய்வதை விரும்பவில்லை. ஆகவே அவர்களிடம் நான் வந்து பாடமாட்டேன் என்று சொல்வதோடு நிறுத்துவதில்லை. அந்த பாடலை பதிவு செய்யாதீர்கள் என்று நான் போராடுவேன். நீங்கள் பாடாவிட்டால் போங்கள் என்று சொல்வார்கள், போக முடியாது, நானும் தமிழன் என்பதால் இப்படிப்பட்ட பாடல்களை பதிவு செய்ய நான் விடமாட்டேன் என்று அதற்கான ஏற்பாடுகளை செய்து கிட்டத்தட்ட 15 பாடல்களை திரை இசையில் வரவிடாமல் செய்திருக்கிறேன்.
அப்போ நீங்களும் பாடவில்லை, இப்படியான பாடல்களை வேறொருவர் பாடுவதையும் நீங்கள் விடவில்லை?
வேறொரு பாட விடமாட்டேன், பாடல்களை நான் இங்கு சொல்ல முடியாது, அவ்வளவு மோசமானது, சிலவற்றை நான் திருத்துவேன். அப்படி என்றால் சில பாடல்களை பாடி காண்கிறேன், திருத்திய பாடல்கள். கொப்பர தேங்காய் முன்னழகி என்று ஒரு வரி, இது ஆபாசம் இல்லையா என்று கேட்டேன், இது ஆபாசம் தான், இதை நான் மாற்றுகிறேன் விருப்பமா நீங்கள் மாற்றுங்கள் என்றாங்க. கொப்பர தேங்காய் கொண்டை அழகி என்று மாற்றினேன். அந்த டைரக்டர் ஒத்துக்கொண்டார், பாடி விட்டு காசை வாங்கி கொண்டு வந்து விட்டேன். நாங்கள் மாற்ற மாட்டோம் என்று சொன்னால் நான் மாற மாட்டேன், அப்பாடல் திரையில் வரை விடாமல் செய்து விடுவேன். அதற்கான வழியை நான் சொல்ல மாட்டேன், அது தெரிஞ்சு விடும் அவர்களுக்கு, அதை ரகசியமாக வைத்திருக்கேன்.
இது SBS தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் விரைவில் ஆஸ்திரேலியா வர இருக்கும் கிராமிய பாடல்களுக்காக புகழ்பெற்ற புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள். இந்த மக்கள் இசை பாடல் அல்லது கிராமிய பாடல் அல்லது நாட்டார் பாடல்களை இங்குள்ள மக்கள் உங்களை வரவழைத்து, அதுவும் நீங்கள் இரண்டாவது முறையாக வருகிறீர்கள், வரவழைத்து உங்களை பாட வைக்கிறார்கள், அதை கேட்கிறார்கள், ரசிக்கிறார்கள். ஆனால் இந்த மக்கள் இசை பாடல்கள் தமிழ்நாட்டிலே பெரிய ஆதரவை இழந்து வருவதை போல் தெரிகிறதே, இதற்கு அரசு எந்த வகையில் உங்களுக்கு ஊக்கம் தருகிறது?
நாங்களால் காணாமல் போயிருப்போம் அல்லவா?
கொஞ்சம் விரிவா சொல்லுங்க.
தரவில்லை என்றால் நாங்கள் எப்படி வாழ்ந்திருக்க முடியும்? இன்றும் எங்களுக்கு எங்களை வாழ வைப்பது இந்த கலைதான், இந்த இசைதானே.
அரசு உங்களது கிராமிய கலைகளை வளர்ப்பதற்கு ஊக்கம் தருகிறதா?
அரசு அரசு நாம் அரசை எதிர்பார்க்க கூடாது, அரசை உருவாக்குறவர்கள் மக்கள் தான். அதாவது அரசு வேறு மக்கள் வேறு என்று மக்கள் தான் அரசை உருவாக்குறார்கள். மக்கள் இருந்து நமக்கு வருகின்ற அரசை தருகின்றது போலதானே, அரசாங்கத்தை தருகிறது என்று நாம் அதிகமாக எதிர்பார்ப்பதை விட நம்முடைய வேலையை நாம் செய்து கொண்டிருந்தால் அரசு தானாக நம்மை அழைக்கும்.
சரி, இப்ப அரசு என்று பேசினோம், உங்களுடைய துணைவியார் அனிதா அவர்கள் அதிமுக கட்சியில் இருக்கிறார்.
ஆமாம்.
நீங்களே அரசியலுக்குள் நுழையவே இல்லை?
நான் இசைக்கலைஞன், இசையை முதன்மையாக கொண்டிருப்பதால் அரசியலில் சென்றால் இசைக்கு தடையாக இருக்கும் என்று நான் அரசியலில் செல்லவில்லை. அவர்கள் சென்றிருக்கிறார்கள், அவர்களை நான் தடுக்கவில்லை.
ஐயா, இப்ப நீங்க சொல்றதை கேட்டா அனிதா அம்மையா அவர்கள் இசைத்துறையில் இல்லவே இல்லை என்பது போல அல்லவா படுகிறது?
இல்ல, அவர் இரண்டிலும் இருக்கிறார்கள், அவர்களால் முடியும், அவர்கள் வந்து எனக்கு துணையாக இருக்கிறார்கள், நான் முதன்மையாக இருக்கிறேன் அல்லதான். இசையிலே முதன்மையாக இருக்கக்கூடிய நானும் சென்று விட்டால் இசை இரண்டாம் பட்சத்துக்கு போய்விடும். ஆகவே இசையில் முதன்மையாக இருக்கக்கூடிய நான் இசையிலே இருக்கவும் அவர்கள் அரசியலிலும் இசையிலுமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய அரசியல் எந்த வகையிலும் என்னுடைய இசை கச்சேரியை தடை செய்வதில்லை. அவர் மாற்று அரசியல் கட்சியாக இருந்தால் கூட அந்த நிகழ்ச்சி அவர்கள் குடும்பத்தை சார்ந்த நிகழ்ச்சிகளில் நாம் கலந்து கொள்கிறோம். இப்பொழுது ஒரு நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறோம், ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் வீட்டில் கல்யாணம் என்றால் நாங்கள் கச்சேரி செய்வோம், அங்கே நாங்கள் அரசியல் பார்ப்பதில்லை. இசையை பொறுத்த மட்டில் அரசியல் பார்ப்பதில்லை, அரசியல் பொறுத்த மட்டிலே இசையை பார்ப்பதில்லை.
இதே பதிலை அனிச்சாமையாரும் சொல்லுவாரா?
கண்டிப்பா சொல்லுவார், கண்டிப்பா.
இது தவிர நீங்கள் பழமொழியையும் மக்களிடையே பரப்பி வருகிறீர்கள், அதை குறித்து சொல்லுங்களேன்.
ஆமா, இந்த பழமொழி என்பது, பழமொழி நம்முடைய தமிழ் மக்களுடைய அறிவு ஆற்றலை அவர்களுடைய திறமையை எடுத்து காட்டுகின்ற ஒரு கருவி. அது விடுகதைகளும் அப்படிதான். ஆனால் அந்த பழமொழிக்கு தவறான கருத்துக்களை பல அறிஞர்கள், சாதாரணப்பட்டவர்கள் சொல்லலாம், ஆனால் அந்த அறிஞர்களே தவறான கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள், சொல்லி வருகிறார்கள். இதை நினைக்கின்ற பொழுது நாம் இதில் ஆராய்ச்சியாளர்கள் இருந்து கொண்டு இதை வந்து தவறான கருத்து தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறதே, இதற்கு சரியான விளக்கம் சொல்ல வேண்டும் என்று பழமொழி கதைகள் ஒரு 15 நூல் எழுதுவதற்கான அடிப்படை பழமொழிகள் எல்லாம் எடுத்து அதற்கான பழமொழியோடு சேர்ந்த கதைகள், ஒரு கதையோடு சேர்ந்த பழமொழி, பழமொழியோடு சேர்ந்த கதைகள், அந்த வகையில் பழமொழி விளக்கம் என்று சொல்லலாம். அப்படியாக இப்பொழுது மூன்று நூல்கள் எழுதி முடிந்தாகிவிட்டது, 2 நூல்கள் வெளியாகிவிட்டன. அது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் ஒரு பழமொழி எடுத்துக்கொள்ளலாம், நான் சொல்கிறேன். பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. இதற்கு இதுவரை அறிஞர்கள் சொன்ன விளக்கம், பந்திக்கு முந்து படைக்கு பிந்தேன்றால் பந்தி என்று உட்கார்ந்தால் கை வலது கை சாதத்தை பிசைகிறது, வாயில் போடுகிறது, அதனால பந்தி கை முந்துகிறது. படையாண்டு வரும்போது வில்லை வளைப்பதற்கு நான் எந்த அளவு பின்னுக்கு செல்கிறோம் அந்த அளவு அம்பு வேகம் முன்னுக்கு செல்லும், அதனால் படைக்கு கை பிந்துகிறது என்று சொல்கிறார்கள். அப்புறம்தான் இடதுகை என்ன பண்ணியது, வில் அல்லாமல் ஈட்டிக்கு என்ன செய்வார்கள், அல்லது இப்பொழுது ஏகை பாட்டுலாம் வந்து விட்டது என்ன செய்வார்கள். ஆகவே அதுவல்ல, வேறொரு பொருள் என்று அறிஞர்கள் சொன்னது. இதுக்கே சொல்லிக்கொடுக்க, இது உண்மையான விளக்கமே அல்ல. இதனுடைய விளக்கம், பந்திக்கு முந்த வேண்டும் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் அப்படின்றால் பந்திக்கு முந்தும்படியாகவும் படைக்கு பிந்தும்படியாக வாழ வேண்டும், அப்படித்தான் இருக்க வேண்டும். பந்திக்கு முந்து எப்படி முந்த முடியும், ஒரு நம்ம வீட்டில் ஒரு விழா நடக்கிறது, ஒரு திருமணம் நடக்கிறது, அந்த திருமணத்திற்கு எல்லாரும் வந்திருக்கிறார்கள், ஊர் தலைவரும் வந்திருக்கிறார். ஊர் தலைவர் வரும்போது பந்தி வந்து அணியமாகிவிட்டது, அழைக்க வேண்டும். ஊர் தலைவரை அழைக்க போகலாம் என்கின்ற நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வந்துவிட்டார். சட்டமன்ற உறுப்பினர் வாருங்கள் சாப்பிடலாம் என்று அழைக்க போற நேரத்தில் அடுத்த ஒரு வினாடி பாராளுமன்ற உறுப்பினர் வந்துவிட்டார். இப்பொழுது யாரை முன்னு கதைப்பார்கள், முதல் பந்திக்கு யாரை அழைப்பார், பாராளுமன்ற உறுப்பினர் அழைப்பார். அவர் தான் பந்திக்கு முந்துகிறார், அவர் தான் முதல், அவருக்கு தான் முதல் இலை போடுவார்கள், அவருக்குத்தான் முதல் இலை முதல்ல உட்கார்ப்பார். சரி, பந்திக்கு முந்துன்னா யாரு, அதாவது பதவியில் அல்லது உயர்ந்த ஸ்தானத்தில், உயர்ந்த இடத்தில் மதிக்கும்படியாக, எல்லோரும் போற்றும்படியாக இருக்கின்றவரை மட்டுமே முதல் பந்திக்கு அழைப்பார்கள், முந்தி அழைப்பார்கள், பந்திக்கு முந்தி அமர முடியும். ஆகவே வாழ்கின்ற காலத்தில் நீ எல்லோரும் போற்றும்படியாக தலைவனாக இருக்க வேண்டும் என்று பொருள். சரி, படைக்கு எப்படி பிந்த வேண்டும், படைக்கு பிந்து வருவர் யார் என்றால் தலைமை தான் பிந்துவார், அவர் தான் கட்டளையிடுவார், ஏன்னா படையை நடத்தி செல்பவர் அவர் தான். ஆகவே அவர் சொல்வார், நீங்கள் காலால் படை இந்த பக்கம் செல்லுங்கள், குதிரைப்படை அவ்வழியாக செல்லுங்கள், மற்ற வீரர்கள் இப்படி செல்லுங்கள் என்று ஆணையிடுவார். இவரது ஆணையின்படி அந்த படைகள் செயல்படும். தளபடி முன்னுக்கு சென்று விட்டால் படைகள் பின்னுக்கு நிற்கும், ஆணையிடுவதற்கு ஆள் இல்லாமல் திணறி விடுவார்கள். ஆகவே பின்னிருந்து மற்ற படைகளுக்கு ஆணையிடுகின்ற ஒரு தலைமை பொறுப்பை தளபதி ஏற்பதால் படையென்று வரும்போது நீ தளபதியாக இருக்க வேண்டும். ஆகவே ஊரென்று வரும்போது தலைவனாகவும் படையென்று வரும்போது தளபதியாகவும் இருக்கும்படியாக நீ வாழ வேண்டும் என்கின்ற பொருள்பட பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்று நம்முடைய தமிழர்கள் வீரத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்கிறார்கள். அதை நாம் சாப்பாட்டிற்கு எடுத்துக்கொண்டு விட்டு தவறான கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோமே என்று இதெல்லாம் இது போன்ற பல பழமொழிகளுக்கு நான் விளக்கங்களை புதுசான விளக்கங்களை, அதாவது உண்மையான விளக்கத்தை எழுதிவிட்டு.
அருமையான விளக்கம் ஐயா, அருமையான விளக்கம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஆஸ்திரேலிய நேயர்கள், நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வரும் பொழுது என்ன எதிர்பார்க்கலாம் என்று சொல்லுங்களேன்.
இப்ப நான் ஒரு செய்தியை சொல்கிறேன், இங்கே தமிழர்கள் மட்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை, வேற்றுமொழிக்காரர்கள் வரலாம், ஏன்னால் மற்ற மொழிகளிலும் என்னால் பாட முடியும். நமது பக்கத்து அண்டை மாநிலமான கேரளாவிற்கு நான் இசை சம்பந்தமான ஒரு நீதிபதியாக இங்கு ஒரு ஆண்டு பணியாற்றியிருக்கிறேன் ஒரு தொலைக்காட்சியில. ஆகவே அங்கே அந்த நாடன் பாட்டுகள் என்று நிறைய பாடல்கள் இருக்கின்றன, மணி கலாபன் மணி அவர்களுடைய பாடல்கள், என்னுடைய பாடல்களை பின்பற்றி தான் அவர்கள் நிறைய பாடல் பாடியிருக்கிறார். ஆகவே மலையாளத்திலும் என்னால் பாட முடியும். ஆகவே மலையாளிகள் அங்கு இருந்தால் அவர்களும் அங்கு வரலாம். ஓடப்பழம் போல் ஒரு பெண்ணில் நேரண்டியான் உடப்புழங்காக அலஞ்சோ நாண்டி, ஓடப்பழம் போல் ஒரு பெண்ணில் நேரண்டியான் உடப்புழாக அலஞ்சோ நாண்டி. இது போல பாடல்கள் நிறைய மலையாள பாட்டு நல்லா பாட முடியும். மலையாளிகள் எவரும் உண்டார்கள், அவரும் வளர்ந்து கொள்கிறோம். நம்ம எல்லோரும் அங்கே தமிழர்கள் மட்டுமல்ல, அவர்களும் விஷு வருகிறது, அவர்களும் இங்கு கலந்து கொள்ளலாம்.
மிக்க நன்றி, உங்களது வரவை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இங்கே சந்திப்போம்.
நன்றி நன்றி.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.